புண்டரீக விசாலாட்சம் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேகம் அகம் பஜே. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜம் அகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் சௌரி பெருமாள் திருமங்கையாழ்வாரை ஈர்த்து அவரை 100 கோஷரங்கள் பெரிய திருமொழியில் பாடுவித்தார். ஒவ்வொரு ஆழ்வாரை பாடுவித்த திவ்யதேசம் ஒவ்வொன்றாக கொண்டாடப்படுகிறது. திருத்தொலைவில்லிமங்கலம் இரட்டை திருப்பதி நம்மாழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை, அதேபோல திருக்கண்ணபுரம் திருமங்கையாழ்வாரை பாடு வைத்த திவ்யமான ஸ்தலம். நம்மாழ்வார் இவ்வெம்பெருமானிடத்தை ஈடுபட்டு மரணமடைந்த கால் மோட்சத்தையே நல்க வேண்டும் பெருமான், முக்தி கொடுக்கும் எம்பெருமான் என்னே பாடியுள்ளார். திருமங்கையாழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசித்த எம்பெருமானே சௌரி பெருமான். இப்படி பல பிரபாவங்கள் உள்ள அடியார்கள் மனத்துக்கு இனியவராக இருக்கும் சௌரி பெருமாள் மாசி மாசத்தில் பிரம்மோற்சவம் கண்டருளுகிறார். மாசி மக தீர்த்தவாரி உற்சவமாகவே இது கொண்டாடப்படுகிறது. இங்கிருந்து கடற்கரை இருக்கும் திருமலைராயன் பட்டினத்துக்கு எழுந்துருளி தீர்த்தவாரி கண்டருளி கருடோத்சவத்தோடே பக்தர்களையெல்லாம் அனுகிரகிக்கிறார். அந்த 10 நாள் உற்சவத்தில் பகவத் விஷயமாக, அதுவும் சாஸ்திரபரமாகவோ சம்பிரதாய ரகசிய அர்த்தமாகவோ பல்லாண்டுகளாக உபன்யாசங்கள் இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் நடந்து வருகின்றன. அதில் இந்த மன்மத வருஷத்தினுடைய மாசி பிரம்மோற்சவத்துக்காக நாம் அனைவரும் கூடியுள்ளோம். அதிலே இன்றும் நாளையும் அடியனுடைய உபன்யாசம். உபன்யாசத்துக்கு தலைப்பு என்ன, அது இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தலைப்பை ஒருவாறு திருமங்கையாழ்வாரே கூறியுள்ளார். அதையே கொண்டு 2 வார்த்தைகள் விண்ணப்பம் செய்கிறேன். இந்த திவ்யதேசத்தை பற்றி திருமங்கையாழ்வார் பாடின 100 பாசுரங்களிலே கண்ணபரமுன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோ என்று ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். மற்றொரிடத்தில் நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்னும் கூறுகிறார். கண்ணபுரமுன்னுடையான் சௌரி பெருமாள், அவனுக்கடியேன் உரியவன், அவனுக்கடியேன் அடியவன், மற்ற பேருக்கு ஆட்பட மாட்டேன் என்று ஒரு வார்த்தையில் கூறுகிறார். கண்ணபுரமுன்னுடையானுக்கு அடியேன் அப்படின்னா பகவானுக்கு அடியவன் யான், ஒருவர்க்குரியேனோ மற்ற பேருக்கு நான் உரியவன் ஆவேனா மாட்டேன்னு ஒரு பாசுரத்தினுடைய பொருள். ஆனா அதே திருமங்கையாழ்வார் பக்கத்திலேயே அந்த 100 பாசுரங்களுக்குள்ள பார்த்தால் நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே, உன்னுடைய 8 மந்திரம் திருமந்திரத்தை நீயே உபதேசிக்க அடியேன் கேட்டேன், கேட்டதுனால என்னன்னு தெரிந்து கொண்டேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, தேவரியருடைய அடியவர்கள் பாகவதோத்தமர்கள் ததியர்கள் அவர்களுக்கு அடியேன் அடியவன் அடிமை தாசன்னு தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். அப்ப பகவானுக்கு அடியவன் ஒரு பாசுரத்தில் சொல்லி மற்ற பேருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு விளக்கிவிட்டார். 100 பாசுரத்தில் பாகவதர்களுக்கெல்லாம் அடியவன் அடியவர்களுக்கெல்லாம் அறியவன்கிறார். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும்னால், உன்னை தவிர இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு உறுதியா சொன்னவர் இதோ பாகவதர்களுக்கு அடியவன் சொல்றாரே, அது மட்டும் செய்யலாமா? அவனை தவிர்ந்தவர்கள் தானே பாகவதர்கள். பகவான் ஒருவர், பாகவதர்கள் அவனை தவிர மற்ற பேர் தானே. பகவானுக்கு அடியவர்கள் தான் இருந்தாலும் பெருமானை தவிர வேறுபட்டவர்கள் தானே. அப்படி இருக்கிறச்சு அவர்களுக்கு அடியவேன்னு திருவங்கையாழ்வார் சொல்லியிருக்காருனால் இது முதல்ல சொன்ன வார்த்தையோட முரண்படாதோ விரோதிக்காதோ? அப்ப அவனுக்கு அடியவரா அல்லது அடியார்க்கு அடியவரா? இந்த கேள்விக்கு நமக்கு சரியா பதில் தெரியணும் என்றால் அடியவன்னா யாருன்னு முதல்ல தெரியணும், ஆண்டான்னா ஆறுன்னு தெரியணும். அடியன் அடியேன்னு சொல்லுண்டாலே அப்ப ஆண்டான் இன்னார்னு தெரிஞ்சாத்தானே என்ன அடியவன் சொல்லிக்க முடியும், தலைவன் இன்னார்னு தெரிஞ்சாத்தானே தொண்டர்னு சொல்லிக்க முடியும். தலைவரே யாருன்னு தெரியல ஆனா தொண்டர் தொண்டர்னே சொல்லுண்டா? அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது. தகப்பனார்னு இருந்தால்தான் மகனோ மகளோ வரும், முதலாளின்னு இருந்தாத்தான் தொழிலாளிங்கிறது வரும், ராஜான்னு இருந்தாத்தான் பிரஜைகள்ங்கிறது வரும். இப்ப இந்த பேர் எல்லாமே ஒரு பிரதியோகியை எதிர்பார்க்கும். சில பேர்லாம் கேட்டால் அந்த பேர் வேற யாரையும் எதிர்பார்க்காது. இப்ப இது புத்தகம் சொன்னா நின்றுடும், இதுக்கு மேல எதையும் எதிர்பார்க்காது. இது பேனா நின்றுடும், இதுக்கு மேல எதிர்பார்க்காது. அதே மகன் அப்படின்னு சொன்னா நிற்காது, யாருக்குங்கிற கேள்வி உடனே வரும் இல்லையோ. மனைவின்னு சொன்னால் அந்த சப்தம் தனித்து நிற்காது, யாருக்குன்னு பொருள் சொல்லியாக வேண்டும் இல்லையோ. அதே போல இவர் அடியேன் அடியேன்னு சொல்லிருக்காரே, சீவைட்டவ சம்பிரதாயத்தில் இந்த சொல்ல ரொம்ப பயன்படுத்துறமே, அடியேன் தாசன், அடியேன் ராமானுஜ தாசன், அடியேன் சீவைஷ்ணவ தாசன், அடியேன் முதற்கவி தாசன், அடியேன் சீனிவாச தாசன், என்ன அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றோம், சீனிவாச தாசன் அடியோங்கள்லாம் சொல்லிக்கிறது. சோழசிம்மபுரம் தொண்டையாச்சார்ய சுவாமியுடைய சிஷ்யர்கள் அடியோங்கள். அதனால அடியேன் சீனிவாச தாசன் ஒன்னான தொண்டையாச்சார்ய சுவாமிக்கு சீனிவாச மகாகுரு என்ன திருநாமம், அதனால சீனிவாச தாசன் விடுறோம். அதே போல சீவைஷ்டவ தாசர்கள், இப்ப பிரதிவாதி பயங்கரத்தவர்கள்லாம் எழுந்துருளிருக்கா பாருங்க, அவர்கள்லாம் சீவைஷ்டவ தாசர்கள்னு சொல்லிப்பார். அனந்தான் பிள்ளை திருவம்சத்தவா அந்த சுவாமி திருவடி சம்பந்திகள்லாம் இருக்கா பாருங்க, அவர்கள் எல்லாரும் மதுரகவிதாசன் அப்படின்னு சொல்லிக் கொள்வார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போல, பொதுவா எல்லாரும் அடியேன் ராமானுஜ தாசன், அது சீவைஷ்டவர்கள் மொத்த பேருக்கும் பொது. அப்ப இவா ஒத்தொத்தருக்கும் ஒத்தொத்தருக்கும் தாசர்கள்னு சொல்றமே, அதே போல யாரான்னு இப்போ அடியேன் சவரிப்பெருமாள் தாசன் சொல்றமோ, சொல்லிட்டு சேவிக்கிறதே இல்லையே. அடியேன் சீனிவாச தாசன்னால் இவ்வளவு திருப்பதி சீனிவாச பெருமாளா இருக்குமோ, அது இப்ப எங்க திருமாளிகையிலே கேட்டேன்னா கூட சாமி இது அவருடைய பேரே இல்ல, ஆச்சாரியனுடைய பேர் இது, இது என்ன பெருமானுடைய பேரையா சொல்லிட்டு அப்படின்னு சட்டுன்னு இல்லேன்னு விடுவா. அப்ப யாரும் பெருமானுடைய பேரை சொல்லி தாசன் சொல்லிட்டு சேவிக்கிறதே இல்லை. அடியேன் ரங்கநாத தாசன், அடியேன் திருக்குடந்த ஆறாவது தாசன், இப்படிலாம் இவளுக்கு தெரியவே தெரியாது. தெரிந்ததெல்லாம் அடியேன் ராமானுஜ தாசன், அடியேன் ஜீவைஷ்டவ தாசன், இப்படித்தானே விஷயம் இருக்கும். அப்ப யாருக்கு தாசன்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. தாசன் தெரியறது, அடியேன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அடியேன் யாருக்கு அடியேன் அதை ஒழுங்கா புரிஞ்சு காட்டா பெரிய அனர்த்தம் வரும். சரியா புரிஞ்சுனுட்டோம்னால் வாழ்க்கையே இனி மறுபிறவி இல்லாமல் நீண்ட நெடிய இன்பமான வைகுண்டமே கிட்டும், பகவானையே பற்றி விடலாம். அப்ப என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருக்கோ, யாருக்கோ அடியேன்னு சொல்றமே, அடியேன்னா என்ன? அப்ப ஆண்டான்ங்கிறது யாரு? ஆண்டான் ஒத்தரா பல பேர் இருக்காரா? நான் ஒத்தருக்கு அடியேனா பல பேருக்கு அடியேனா? ஒரு நிமிஷம் இந்த திருவங்கையாழ்வார் கண்ணபுரமுன்னுடையானுக்கு தான் அடியவன் சொல்றார், அடுத்த பாட்டு வர்றதுக்குள்ளே பாகவதோத்தமர்கள் எல்லாருக்கும் அடியவன் சொல்றார். இத பத்தி என்ன நம்ம சம்பிரதாயம் சொல்லிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னால் இன்னைக்கும் இதைத்தான் பார்க்க போறோம், நாளைக்கும் இதைத்தான் நீங்க கேட்க போறீங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் பிரிச்சுப்போம், அடியவன் தான் ஆண்டான பத்தி தான் தெரிஞ்சிருந்தாகணும், ஆனா இந்த அடியவன் ஆறு ஜீவாத்மாவாகிற நான், நீங்க ஒரு ஜீவன், நீங்க ஒரு ஜீவன், அவர் ஒரு ஜீவன், நம்ம எல்லாரும் ஜீவாத்மாக்கள், ஒருத்தரே ஒருத்தர் உள்ள இருக்கிறவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு நாம் அடியவன் புரிஞ்சுக்கணும். அப்ப பரமாத்மா தான் ஆண்டானா இருக்கணும், ஆண்டவனாக ஆண்டானாக பரமாத்மா இருக்கார், அடியவனாக ஜீவாத்மா இருக்கிறார். இந்த ஆண்டான் அடிமைங்கிற தொடர்புக்கு உறவுக்கு ஏதோ பேர் இருக்கணும். அந்த பேரை முக்கியமா சொல்லி வச்சிருக்கிற பேர் சேஷ சேஷி சம்பந்தம். பகவான் சேஷி, நாம் எல்லாரும் சேஷர்கள், ஆதிசேஷன் சொல்லலையா, முத முதல்ல சேஷன்னா ஆதிசேஷன் சொல்றோம் இல்லையோ. அப்ப நாம் எல்லாரும் சேஷர்கள், பகவான் சேஷியாக இருக்கிறார். இந்த சம்பந்தத்தை தான், இந்த தொடர்பத்தான் சேஷ சேஷி சம்பந்தம், சேஷ சேஷி உறவு என்று பகவானுக்கு நமக்கும் சொல்லிக்கிறோம். ஊர்ல பல பேருக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம், ஏன் என் முதலாளிய சேஷின்னு சொல்லி, தொழிலாளியாகிற நான் சேஷன்னு சொன்னா என்ன, என் கணவனை சேஷின்னு சொல்லி மனைவியாகிற நான் சேஷன்னு சொன்னா என்ன, கோச்சிடாதீங்க. மனைவிய சேஷன்னு சொல்லி கணவனாகிற நான் தான் சேஷின்னு சொன்ன இப்படி வேணும் இல்லாமே. இப்ப மனைவி சேஷியா இருக்கட்டும், கணவன் சேஷனா இருக்கட்டும், பிள்ளையே சேஷியா இருக்கட்டும், அப்பாவே சேஷனா இருக்கட்டும், எப்படி வேணா வச்சுங்க. அப்படின்னு சொல்ல வர்றது பெருமான் பக்தங்கிறத தவிர மற்ற இடத்துல இந்த சேஷன் சேஷி சொல்லக்கூடாதா? சொல்லலாமா. பல இடத்துலையும் நாம பல பேருக்கு அடிமைப்பட்டிருக்கோம் இல்லையோ. பத்தடிமை காலத்திலேருந்தே வச்சுங்களேன், அன்னிலேருந்து யாருக்கும் அடிமையா இருக்கும். இப்ப மட்டும் இல்லையா, இப்ப கூட யாருக்கும் அடிமையாகத்தான் இருக்கலாம். அண்ணன் ஒண்ணு 47க்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர இன்னும் அடிமைத்தனம்ங்கிறதுல அப்படியே போயிட்டதா தெரியல. அப்ப யார்கிட்ட வேணா அந்த அடிமைத்தனம் வருமா? இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? அப்ப சேஷிங்கிறது யார சொல்லும், சேஷங்கிறது யார சொல்லும், ஒரு சேஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்து கொள்ள கூடாது, அந்த சேஷன் நான் தெரிஞ்சுட்டதுனாலே எனக்கு என்ன லாபம் இருக்கு, தெரிஞ்சுக்காட்டா என்ன நட்டம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு விண்ணப்பிக்கிறேன். அப்ப அது இன்னைக்குதானே ஆச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கேட்க போறோம்னால், இந்த சேஷத்துமே இன்னொரு படி உயர்றது, இன்னும் கொஞ்சம் பரிபக்குவப்படுகிறது, இன்னும் பண்படுகிறது. படிய வெறுமை சொன்னது அடிமை. அடிமை ஒரு ஆண்டானுக்கு தொண்டு புரியக்கூடிய அடிமை. தொண்டு செய்யறவன் தான் அடிமை. தொண்டன்னு வச்சுங்களே, தமிழ்ல தொண்டன்னு சொல்ல மாட்டோமா? அடிமைன்னு சொல்லுங்க, தொண்டன்னு சொல்லுங்க, தாசன் சொல்லுங்க. அடியேன் ராமானுஜ தாசன் என்னதான சொல்றோம். சீ வைஷ்ணவதாசன், சீனிவாசதாசன் எல்லாம் தாசன் சொன்னால் அப்ப தாசிய பாவம், தாசனாக இருக்கும் தன்மை. தாசனுடைய தன்மை தாசியம், சேஷனுடைய தன்மை சேஷத்துவம். அவர்கிட்ட ஒரு தன்மை இருக்கும் இல்லையோ. இப்ப பெண்ணின் தன்மை எது? பெண்மை. ஆணின் தன்மை ஆண்மை. அத போல ஒருத்தனுக்கு தன்மை இருக்கும் இல்லையோ, அத போல சேஷனின் தன்மை சேஷத்துவம், ஆண்டானின் தன்மை ஆண்டவனா இருக்கிறது சேஷித்வம் வச்சுக்கோ. அப்ப அவர்கிட்ட இருக்கிறது சேஷித்வம், நம்ம கிட்ட இருக்கிறது சேஷத்துவம், கூடவே தாசன் சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது தாசியம் ஆறுது. தாசியம்னா என்ன, சேஷத்துவம்னா என்ன, இது ஒரு மாதிரி இன்னைக்கு என்னன்னு சுருக்கமா சொல்றேன். ஆனா இது இன்னும் இன்னும் பக்குவப்பட வேண்டும். இப்ப இந்த நிலையில நான் இருக்கேன்னா இன்னும் சீவைட்டவனா தெரிய 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 உயரணும் முடியும். உயரணும்னா என்ன, நான் இன்னும் தாழ்ந்தவன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுதான் உயரவே முடியும். இங்க உயர்றதுன்னா நான் தான் உயர்ந்தவனாக்குன்னு தெரிஞ்சுண்டா தலை குப்புற தள்ளி விடுவா? அது இல்ல, இது நான் ரொம்ப தாழ்ந்தவன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் தானே பகவான் உயர்த்தி விடுகிறான். இங்க நிமிந்து நின்னா குட்டுத்தான் விழும், ஒழுங்கா குனிஞ்சு நின்னோம்னா நிமித்தி விட்டுருவா. அப்ப குனியறதுக்கு தெரியணும்னா சேஷன் சொல்லச்சேவே ஓரளவுக்கு குனிஞ்சு விட்டேன். ஓ அடியன் சேஷன், அடியன் அடிமை, நான் ஒன்னு ஆண்டான் கிடையாது, நான் தாசன் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு விட்டேன். ஆனா அதுக்கு மேல அடுத்த நிலை ஒண்ணு இருக்கு, சேஷத்துவத்துக்கு மேலே பாரதந்திரியம்னு இன்னொன்னு சொல்லுவார்கள். அது என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். அப்ப சேஷத்துவம் ஒண்ணு, பாரதந்திரியம்ங்கிறது ஒண்ணு, ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல அப்படி திருப்பினோம்னா அது வந்துடும், அதுல இப்படி திருப்பினோம்னு இப்படி வந்துடும். ரொம்ப வசந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் கேட்டு இருக்கிறச்சே, ஒரு ஸ்வரஸ்தானம் அப்படி பிறந்ததுன்னு வச்சுங்க, ராகம் மாறிப்படும் தெரியுமா? இதுல இப்படியே பாடினு போனா இந்த ராகமா இருக்கும். கொஞ்சம் மாத்திட்டாள்னா அவளுக்கு ஸ்வரஸ்தானம் சரியா பிடிபடலன்னு வச்சுங்க, மாத்தினோம்னா ராகமே மாறிப்படும். அது தப்பா அப்புறம் ராகமா இருக்குமா? பேராகமா இருக்கும், பேதாளமா இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அத போல சேஷத்துவம் இருந்துட்டால் அது ஒரு பாதை, அந்த பாதையே இன்னும் ரொம்ப நன்னா பக்குவப்படுறது, அது இன்னும் பண்படுறது, பழுக்கிறதுன்னு வச்சுங்களேன். பாதி காயா ஒண்ணு இருக்கு, பழுக்க பழுக்க முழு கனியாயிடும் இல்லையோ, அத போல இந்த சேஷத்துவமே மெதுவா பழுக்கிறது, பழுத்து நன்கு பண்பட்ட பாரதந்திரியம் அப்படிங்கிற நிலைய அது அடைகிறது. சேஷத்தத்தை பத்தி என்னன்னு இன்னைக்கு சொல்றேன், பாரதந்திரத்தை பத்தி என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஆனா அடிப்படையிலேயே இந்த ரெண்டு சொல்லும் என்னன்னு சுமாரா தெரிஞ்சிருந்தா தான் நாளைய வரைக்கும் காத்துட்டு இருந்தான் அதை கேட்டுக்கிறதுக்கு முடியும். சேஷத்துவம்னு சொன்னால் இஷ்ட விநியோக அருகத்துவம் சேஷத்துவம், இஷ்ட விநியோக அருகத்துவம். பாரதந்திரியம்னு சொன்னால் இஷ்ட விநியுஜ்யமானத்துவம், இஷ்ட விநியுஜ்யமானத்துவம் பாரதந்திரியம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ ரொம்ப சுலபம், உபன்யாசம் முடிஞ்சு போடும், அப்புறம் உள்ள பெருமாள் சேவிக்கிறதுக்கா போ, கோஷ்டி ஆபம் பிரசாதம் எடுத்து வைப்படல், செவிப்புணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். போறோம் ஒரு நாள் புளியோதரை, ஒரு நாள் தத்தியோனம், ஒரு நாள் பொங்கல் பிரசாதம், தேங்காய் பிரசாதம், எலுமிச்சப்பழ பிரசாதம் எடுத்து வைக்கிறார். உள்ள பரிசாரக சுவாமி மடப்பள்ளியில பண்ணி வச்சிருவார், பண்ணினது பெருமாள் முன்னாடி வரும், தளிக கண்டரோல பண்ணியாச்சு, அப்புறம் தழுவம் போட்டு மேல அண்டாவோட மூடி வச்சிருக்கா. அப்ப அந்த தளிக யாரோ ஒரு சுவாமி எடுத்து விநியோகப்படுத்துறதுக்கு தகுதி உடையதா எடுத்தோம் இல்லையோ? இப்ப தகுதி ஆயிடுச்சு, பெருமாள் கண்டரோல பண்ணியாச்சு, அவருக்கு நைவேத்தியம் ஆயிடுத்து, இனிமே எடுத்து எல்லாருக்கும் விநியோகப்படுத்த வேண்டிதான், தயாரா இருக்கு. இப்போ அப்ப இஷ்டப்பட்டபடிக்கு அந்த பரிசாரக சுவாமி தான் இஷ்டப்பட்டபடிக்கு எடுத்து விநியோகம் கொடுப்பதற்கு தகுதி உடைய தயார் நிலையில் இருக்கிறது. இதுதானே இப்ப அந்த பிரசாதத்தினுடைய தகுதி. இப்போ இந்த நிலையில இருக்குன்னா சேஷத்துவம் அர்த்தம். அதாவது பகவான் என்னை தான் விருப்பப்பட்டபடிக்கு எடுத்து தன் உபயோகத்துக்காக விநியோகப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றா சேஷத்துவம். புளியோதரை மாதிரிதான், ஒன்னும் பெரிய வேலை இல்லை. இப்போ அங்க புளியோதரே தேங்காய் சாதம், இங்க அடியேன். வித்தியாசம் என்னன்னா அதுக்கு ஞானம் கிடையாது, அடி எனக்கு ஞானம் உண்டு. புளியோதரை நான் சேஷனா இருக்கேன், இப்ப பெருமாள் என்ன விநியோகப்படுத்த போறான்னு அதுக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெரிய நல்லது என்ன தெரியுமோ, பகவான் இப்ப என்ன விநியோகப்பட்டு சந்தோஷப்பட போறாருன்னு அடி எனக்கு தெரியுமே. அது புளியோதரைக்கு தெரியாதோ இல்லையோ. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன தெரியுமா வருத்தப்படுறா, அந்த புளியோதரை ரொம்ப நன்னா அனுபவிக்கிறது, அதுக்கு ஞானமே கிடையாது. ஆனா தன் இஷ்டப்பட்டபடிக்கு பெருமாள் ஆருக்கு வேணா கொடுக்குறா, உனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும், பேர்பட்ட சௌரி பெருமாள் அடியனை எடுத்து விநியோகம் கொள்ள போறாரமே, என்ன பாக்கியம் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டால், ஓ நம்ம குழந்தை நம்ம நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு அவன் நன்னா சிரிப்பறான். ஆனா இவன் என்ன பண்ணிவிடுறான், அப்ப போய் ஜடப்பொருள் புளியோரி ஆட்டமே இருந்துடுறான். அது தெரிஞ்சுன்னு சந்தோஷப்படணும் இல்லையோ. பகவான் என்ன இஷ்டப்படி விநியோகம் கொள்ள போறாருன்னா, அப்ப என் இஷ்டப்படி நான் வாழ்க்கை வாழ முடியாதா, இவர் இஷ்டப்படிதான் நான் வாழணுமான்னு ஆரம்பிச்சுடுறான். அப்பதான் பெருமானுக்கு முகம் சுருங்கி படுறது. இவனை படைத்ததே என் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு, அதுல பாடு புளியோதர பாடே தேவலை போடுறதுக்கு, அது கூட நான் சொன்னபடிக்கு கேட்கிறது, ஆனால் இவன் நான் சொன்னபடிக்கு கேட்க மாட்டேங்கிறானேன்னு தோணும் இல்லையோ. அப்ப புளியோதர தத்யோனமாகட்டும், பெருமானுடைய ஆபரணங்களாகட்டும், புஷ்பமாட்டம், சந்தனமாட்டம், இது இத்தனையுமே சேஷத்தம் நன்னா இருக்கு. ஏனால் இஷ்டப்பட்டபடிக்கு எடுத்து விநியோகம் பண்ண யோக்கியதை உடையதாக உள்ளது. அதே போல அடியேனும் அந்த யோக்கியத்தை உடையவனாத்தான் இருக்கேன். இப்போ பெருமான் இஷ்டப்பட்டபடி விநியோகம் கொள்ற யோக்கியத்தை இருக்கு, அப்ப சேஷத்துவம் இருக்குன்னு அர்த்தம். இது முதல் படி. ஆனா எங்க தெரியுமா ஆபத்து வரும், அதே சுவாமி இப்ப மறுபடியும் விட்டடத்துக்கே வருவோம். அவர் எடுத்து பிரசாதத்தை விநியோகம் பண்ணி ஆகணும் இல்லையோ. வந்தார், தழுவத்தை எடுத்துட்டார், தான் ஒரு கை எடுத்து முதல்ல அத்தியாபக சுவாமி தீர்த்தக்கார சுவாமி யாரோ அவளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இஷ்ட பங்கி அவருக்கு, இஷ்ட விநியோகத்துக்கு ஒருத்தருக்கு ரெண்டு கை கொடுப்பார், ஒருத்தருக்கு ஒன்றரை கை கொடுப்பார், எத்தனை கணக்கு வச்சிருக்கா தெரியுமோ. அத ஒரு தட்டை வச்சு இப்படி பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும், இது எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தர் கொடுக்க போற சமயத்துக்கு இஷ்டப்பட்டபடிக்குத்தானே அவர் விநியோகம் கொடுக்கணும், அப்படித்தானே இருந்தது. அது அந்த தகுதி இருந்தது. பின்னாடியில இருந்து ஒரு குரல் வந்தது, சாமி இது வழக்கம் இல்ல, இப்படி கொடுக்க கூடாது நீர் அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தை நிறுத்திவிட்டால், அப்ப இஷ்டப்பட்டபடிக்கு விநியோகம் பண்ணுவதற்கு தகுதி இருந்ததே தவிர விநியோகப்படுத்தப்படவில்லை, பண்ண முடியலையே. அது அதுக்கு அந்த புளியோதரைக்கு அந்த தகுதி இருந்ததே தவிர, ஆனா அந்த இஷ்டப்பட்டபடிக்கு அது விநியோகப்படல. பாருங்க, இஷ்டப்பட்டபடிக்கு விநியோகமும் பட்டுவிட்டால் அப்ப பாரதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ நாம எந்த நிலையில இருக்கோம் பாருங்க, நம்ம முதல்ல இன்னும் சேஷத்த நிலைக்கே வரலையே, அதுக்கப்புறம் தான் பாரதந்திர நிலைக்கு போறது. பெருமானே உன் இஷ்டப்பட்டபடிக்கு என்ன நீ உபயோகப்படுத்திக்கலாம், அதுக்கு தகுதி உடையவாதான் நாம ஒத்துத்துறோம். ஆனா அதையே புரிந்து கொண்டு சொல்லவில்லை. இப்ப நாம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம், ஒருவேளை ஆறு மணிக்கு காலக்ஷேபம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அப்புறம் எனக்கு இப்ப எல்லாரையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு, அவா வா ஊருக்கு போறதா இருக்கலாமே, ஒரு நாலு நாள் இங்கேயே இருங்கோ, நான் விட்டப்பட்டபடிக்கு உங்களை எப்பப்ப பார்க்கணுமோ அப்ப பாக்கணும்னு சௌரி பெருமாள் சொன்னால் உடனே சொல்லிடுவோம், திரும்பி போறதுக்கு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை நிறுத்தினா பாதி காசு நீர் கொடுப்பீரா, வண்டிக்காரனை கூட்டினு வந்திருக்கோம், நீரை தான் பார்த்து ஏற்பாடு பண்ணுவீரா, நாளைக்கு ஏதோ போனா போறது, திங்கக்கிழமை ஒரு நாள் விழுப்படுத்துன்னு வந்தோம், நாளை காலத்தால யாரோ ஆண்டானுக்கு அடிமை செய்யறதுக்கு நான் போயானுமே, எங்கேயோ நான் வேலை பாக்குறேன். அப்ப அவர் பார்த்துட்டு இருப்பார், ஓ சௌரி பெருமாள் சொன்னாரா, நாலு நாள் என்ன, நாலு வருஷம் அங்கேயே இருக்கேன், இங்க நீ வரவே வேண்டாம், இவ்வளவுதான் நிலைமை. அப்ப யார பாக்க போறோங்கிறது தெரியணும் இல்லையோ. எங்க அந்த இடத்துல முரண்பாடு வந்தது, அடியன் சேஷன் சேஷன் தெம்பா திங்கக்கிழமை வந்தோம், ஆனா இப்ப செவ்வாய்க்கிழமை யாருக்கு சேஷன் கேள்வி. இன்னைக்கு இங்க வந்துட்டு இல்லையோ, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சௌரி பெருமாளுக்கு சேஷன்னால் தேவள எத்தனை நாள் இங்க இருக்க சொல்றதோ இருக்கேன், என்ன கைங்கிற மண்ண சொல்றதோ பண்றேன் அப்படின்னு இருந்துட்டோம்னா தான் சேஷத்தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் யாரும் இங்க வரச்சே திரும்பி போறதுக்கு பயணச்சீட்டு வாழ்ந்து தானே வந்திருக்கும். யாரான இப்ப இருக்கட்டும் சாமி, அது திறந்த சீட்டா இருக்கட்டும், பெருமாள்கிட்ட போய் அனுமதி கேட்கறேன், எப்ப கிளம்பி போன்னு ஒத்துக்கிறாரோ அப்ப போறேன், இப்படி நீங்க யாரா நம்ம வந்திருக்கோம்னா அப்படி யாருமே வரல. இப்போ பத்து நாள் உற்சவம் ஆகச்சேவே ஒத்துக்கிறா இப்ப கிளம்பாருப்பா, நான் கருடோத்சவம் சேவிச்சுட்டு கிளம்பலான் இருக்கேன். ஒரு சுவாமி சொல்லுவார், அது நான் தீர்க்கவாரிக்கு இருந்துட்டு போலான் இருக்கேன், நான் வரப்போறதே தெப்போத்சவத்துக்கு தான் வரலான் இருக்கேன், இல்ல நான் நேர திருமதராயம்பட்டினம் வருவேன், சுவாமி 8 நாளா இங்க தங்கியாச்சு போனோம், அங்க போன உடனே அந்த பெருமாள் கோவில் ஒரு கதம்ப பிரசாதம் கொடுப்பா, ரொம்ப நன்னா நடக்கும் ஞாபகம் இருக்கு, அதை வாங்கிட்டு அப்படியே வண்டி ஏறிடுவேன். இப்படித்தான் ஒத்தொத்தர் நாம இங்க கணக்கு வச்சு வந்திருக்கமே தவிர, யாரு இப்ப இவர் இட்டப்பட்டபடிக்கு எப்போது வேணுமானாலும் விநியோகப்படுத்தி கொண்டே இருக்கலாம் அப்படி எல்லாம் நம்ம யாரும் வரவே இல்லை. இப்போ இப்ப எங்க சேஷத்துவத்துல இருக்கமா பாரதந்திரத்துல இருக்கமா அடையாளமே தெரியலையே. என்ன சேஷத்துவத்துல இருந்தா இட்டப்படி விநியோகத்துக்கு யோக்கியத்தை தகுதி, பாரதந்திரம்னா அதுக்குன்னு காத்துந்து எப்ப வேணுமோ தேவரின் கைய வைக்கலாம், எப்ப வேணுமோ அடியனை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு படுத்திக்கிறது தயாராக உட்காந்துருக்கணும் இல்லையோ. கிளம்புறேன் கிளம்புறேன் அவர் எப்படி உபயோகப்படுத்துவார்? இன்னொன்று, ரொம்ப பெரியவர்கள் கிட்ட எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு அவ உபயோகப்படுத்த மாட்டான். இது இந்த பிரதான மந்திரியை பார்க்க போறோம், முக்கியமந்திரியை பார்க்க போறோம். நான் எப்ப பாக்கணுங்கிற சமயத்துக்கு அவர்கள் பார்ப்பார்களா, இல்ல அவர்கள் எப்ப பாக்கணும்னு சொல்றாளோ நான் அப்ப காத்து இருக்கணுமா? கண்டிப்பா காத்துன்னு தான் இருந்தாங்க. அவ இப்ப பாப்பத்துருவாளா, இன்னைக்கு பாக்குறோம்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கெல்லாம் அப்ப சீட்டு வாங்க முடியாது. சொல்றச்சேவே அவர் கூட உதவியாளர் என்ன தெரியுமா சொல்லுவார், இன்னைக்கு பாக்குறதுக்கு வாங்கோ, முடியலன்னா கொஞ்சம் இருந்துதான் பாத்துப்பான். அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நீங்க தெரியாதா எனக்கு உடனே. அதே சபரி பெருமாள்கிட்ட வரச்சே இந்த அர்ச்சகர் சுவாமி சொல்லட்டும், இன்னைக்கு சேவிக்க வந்திருக்கீங்களே, ஒருவேளை இன்னைக்கு சேவிக்க முடியல என்னால், ஒரு ரெண்டு நாள் இருந்துதான் சேவிச்சு போனோம்னா அவன் நேரம் பலகையில போட்டிருந்தீங்களே, கார்த்தால 9-12 சேவை, 4-8, ஏன் 3:45 திறக்கல, ஏன் 8:45 நான் வரேன்னு சொல்லிட்டே சாத்திட்டேன், இத்தனை கள்ளியும் கேக்குறமோ இல்லையோ. கொஞ்சம் அந்த பிரதான மந்திரி அலுவலகத்துக்கு போய் இப்ப பாக்கறேன்னு சொன்னீங்களே, எதனால இப்ப நாட்டுல இருக்கணுமே, அதுவே ஆபத்தப்புறம். அதனாலதானே பேசாம இருக்கும், எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா. இவ எல்லாருக்குமே இருக்க போறது 3 வருஷமோ 5 வருஷமோ 4 வருஷமோ, ஆனா இவர் 64 சதுர்யுகமா இங்கேயே இருக்காரு. இப்போ 64 நிமிஷத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா 64 சதுர்யுகமா பெருமான் இங்கேயே எழுந்துள்ளிருக்கார். அப்ப அவர் ஆண்டான் ஏத்துண்டு நான் சேஷன் ஒத்துக்கணுமா, இல்ல யாரையோன்னு ஒத்துக்கிறமான, இது முதல் படி. இந்த படி தாண்டினப்புறம் பாரதந்திரியம்ங்கிற ரெண்டாவது படி, முதல் படி தாண்டினானா ரெண்டாவது படிக்கு போக. இன்னைக்கு சேஷத்துவத்தை பத்தி என்னன்னு பார்ப்போம், நாளைக்கு பாரதந்திரியம்னா என்ன, அதி பாரதந்திரியம்னா என்ன, அத்தியந்த பாரதந்திரியம்னா என்ன, அசித்வத் பாரதந்திரியம்னா என்ன, எதிர்விழி கொடுக்கும் பாரதந்திரியம்னா என்ன, இத்தனை நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இது பாரதந்திரியத்துல 5 படி. முதல்ல இது சேஷத்தப்படியை தாண்டி பாரதந்திரத்துக்கு போனால், பாரதந்திரத்துல 5 படிகள் வச்சிருக்கா, இது இத்தனையும் தாண்டி 100 படி இருக்கு போ. இதெல்லாம் பகவத் சேஷத்துவ பாரதந்திரியம், இதுக்கு மேல பாகவத சேஷத்துவ பாரதந்திரியம் மிகச்சிறந்தபடி. அந்த படியில காலை வச்சப்புறம் தளம் மேல மேல பல தளம், அதை தாண்டினப்புறம் ஆச்சார்ய சேஷத்துவ பாரதந்திரியம், இது எல்லாத்தையும் தாண்டினா தான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன, இவன் தான் ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவனா. நாம முதல்ல திருமண்காப்பு சாத்தினுட்டு துளசி மாலையை தரித்து கொண்டு சங்க சக்கரத்தை ஒத்தி கொண்டு விட்டால் ஸ்ரீ வைஷ்ணவன், இது நாம வச்சிருக்கிற அடையாளம். ஆனா பெரியோர்கள் அந்த அடையாளத்தோட இதெல்லாம் இருக்கணும், கண்டிப்பா இது வேணும், வேணும்னா இதெல்லாம் வெளி அடையாளங்கள், இதை தாண்டி உள்ளடையாளங்கள் இருக்கணும் இல்லையோ. ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் சேஷத்துவம், இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அப்ப சேஷத்துவத்தை பத்தி இன்னைக்கு சொல்றேன், பாரதந்திரியம் நாளைக்கு சொல்றேன். இது எத்தனை நாள் இப்படி விளக்கமா சொல்றதை விட, இவர் தான் சுவாமி சேஷத்துவத்தில் இருந்தவர், இவர் தான் பாரதந்திரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போயிடும் இல்லையோ. ஏன்னா செய்தியா சொல்லியிருந்தா மனசுல வாங்க முடியும், வாங்க முடியாமலும் போயிடும். இன்னார பாத்திருக்கோம் இல்லையோ, அவர் தான் சேஷத்துவம், இன்னார பாத்திருப்பீள அவர் தான் பாரதந்திரியம்னால், சேஷத்துவத்துல நன்னா நின்றவர் லக்ஷ்மணன், பாரதந்திரத்திலேயே ஊறினவர் பரதம். இவ்வளவுதான் வித்தியாசம், ஒருத்தர் லக்ஷ்மணன் ஒருத்தர் பரதம். என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? போ எத்தனையோ கைகிரம் பண்ண, லக்ஷ்மணன் தான் கூட போனவர், பரதம் போவே இல்லையே. காடு முழுக்க போய் என்னென்ன கட்டம் உண்டோ கூடவே சேர்ந்து பட்டு அனைத்து கைங்கிரத்தையும் லக்ஷ்மணன் பண்ணார். ஆனா பண்ணார்னால அவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கா, இஷ்டப்படி விநியோகப்படுத்துவதற்கு தகுதி இருக்கிறவரோட சரி, சேஷத்துவத்துக்கு தானே அவர் உதாரணம்னு சொன்னேன். ஆனா இஷ்டப்படி விநியோகப்பட்டவராருன்னு கேட்டால் பரதம் தான். இப்போ ஏன் அப்படி, என்ன தான் இட்டப்படிக்கு லக்ஷ்மணன் விநியோகப்படலையான்னு கேட்டால் படலையே. லக்ஷ்மணா நீ நாட்டுல நெல்லுன்னு தான் ராமன் சொன்னார், பிடிவாதம் பிடித்து கொண்டு காட்டுக்கு கூட வந்துட்டார், உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் என் தாய் என்ன பெத்ததே, அதுலேயும் தடுக்காத ராமா, அதனால நான் கூட வருவேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்துட்டார். ஆனா பரதனும் ராமன் சொல்றார், பார்க்கவே இல்லையே பரதன் ராமனே, இவர் ராமன் கிளம்பி போகும்போது பரதன் ஊர்லயே இல்லையே, தன் மாமா வீட்டுக்கு யுதாஜித்தனுடைய வீட்டுக்கு போயிருக்கான், கேகய தேசத்துக்கு கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருத்னஹ நித்ய சத்ருத்னஹ நீதா பிரீதி புரஸ்கிருதான்னு அயோத்தியா காண்டத்துல ஆரம்பத்துல இருக்கிற ஸ்லோகம். சத்ருத்னனை கூட்டி கொண்டு பரதன் மாமன் வீட்டுக்கு சென்று விட்டார். ராமன் காட்டுக்கு வந்து விட்டார். தசரதன் மாண்டே போனார். மூணு விஷயம் சட்டு சட்டு நடந்துருக்கு. பரத கல்யாணம் ஆச்சு, ரொம்ப பெரிய காரியம் நடந்து முடிஞ்சது அவருடைய திருமாளிகையில. ஆன உடனே அயோத்தியா காண்டம் ஆரம்பம். கிளம்பி போயிட்டான் பரதன். ரெண்டாவது அடி இது தாங்குமா? கல்யாணம் ஆகி வந்தா சுகமா எல்லாரும் அங்க இருந்திருக்கணுமோ இல்லையோ? இது விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம். ஏற்கனவே இந்த மாமா வந்து கல்யாணத்தும் போதே நான் என் மருமகனை கூட்டின் போகணும்னு சொல்லியிருக்கார். தசரதனிடத்திலே தாப்பனார் இடத்துல பிரார்த்திக்கிறார், நான் பரதனை கொஞ்சம் ஊருக்கு அழைச்சு போகணும்னு. அவர் என்ன தோணித்தோ தசரதன் தெரியல, ஆட்டம் கல்யாணம் ஆகி ஊருக்கு போனப்புறம் கூட்டின்னு போங்கோனு ஒரு வார்த்தை சொன்னார் அவர். இல்லன்னா அவர் ஜனகபுரியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். அவர் ஜனக நேபாள தேசத்திலேருந்து அனுப்பிச்சிருப்பார். கேட்டிருக்காரு மாமா, இருந்தாலும் ஆட்டம் நான் ஊருக்கு வந்து அனுப்புறேன்னு சொன்னார். வந்தா எடுத்து கூட்டின்னு போயிட்டான். இது ரெண்டாவது பிரிவு, நாடு பரதனை பிரிந்தது. மூணாவது, கை கையை ரொம்ப பாடாப்படுத்தி வரம் கேட்டுட்டா, ராமன் புறப்பட்டு போக வேண்டும், நாடு ராமனை பிரிந்தது. அடுத்து நாலாவது பெரும் பிரிவு, தசரதனையே நாடு இழந்தது. ராமன் போனாருங்கிறத தாங்க மாட்டாமல் தசரதன் தகப்பனாரும் துஞ்சினான், சக்கரவர்த்தி துஞ்சினான். பரதன் பிரிந்தான், ராமன் காடேகினான், சக்கரவர்த்தி துஞ்சி பிராணனையே விட்டார். மொத்த இழந்து தவிக்கிறது தலைவன் இல்லாத நாடு. மாலுமி இல்லாட்டா கப்பல் என்ன ஆகும்? அதை போல மன்னவன் இல்லாம தவிக்கிறது நாடு. வசிஷ்டாச்சாரியர் இருக்கார், அது ஒண்ணுதான் அந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமை. அவர் இருந்து பார்த்து பரதனுக்கு ஆள் விட்டு அனுப்பிச்சார். பரதன் திரும்பி வருகிறான். அதுக்குள்ள ராமன் சித்திரகூடத்துக்கே போயிட்டார். உடனே அனைவரையும் திரட்டி கொண்டு பரதன் சித்திரகூடத்துக்கு வந்தான். வந்து ராமனை தண்டம் சமர்ப்பித்து தேவரீர் அவசியம் திரும்ப எழுந்துள்ள வேண்டும், இந்த நாட்டை குருவி தலையில் பனங்காய் வைத்தா போலே வைக்க கூடாது, அடி எனக்கு இதுல யோக்கியத்தே இல்லை, தேவரீர் தான் திரும்பி வரணும், அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் தத்து மருகதி, தேவரீர் தான் வரணும்னு சொன்னா மாட்டேன்னுட்டார் ராமன். நான் சொல்றேன் பரதா, என் பாதுகையை எடுத்துன்னு போ, நாட்டில் இரு, அதையே அரியணையிலே உட்படுத்தி அரசனாக்கி நீ ஆண்டு வா, நீ தான் அதுக்கு பிரதிநிதியா ஆளணும்னு சொன்னார். லக்ஷ்மணனா இருந்தா என்ன பண்ணிருப்பார்? அதெல்லாம் இல்ல, என் தாய் பெத்தது, தந்தை பெத்தது, தாத்தா பெத்தது, எல்லாரும் உன் கைங்கிறதுக்காகத்தான். தேவரீர் இப்படி சொல்லவே கூடாது, நீ சொல்றதெல்லாம் அடியை பார்க்க முடியாது, நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னு தான் அடியை பார்க்க முடியும் என்று சொல்லி பிடிவாதமா கூட வந்தா போலே. இதே பிடிவாதம் இவன் அண்ணன் பரதனுக்கு பிடிக்க தெரியாதா? பிடிச்சிருக்கலாமோ இல்லையோ? ராமன் காலை கட்டியா பிடிச்சுன்னுட்டு, ராமா நீ சொல்றதுக்காக எல்லாம் போக முடியாது, நீ எங்க போறையோ அந்த காட்டுக்கு நானும் வர்றதா இருக்கேன், நான் ராஜாவா ஆக மாட்டேன், நீ சொல்றதை இப்ப கேட்க முடியாது என்று சொல்லிட்டு கூடவே வந்திருக்கலாமோ இல்லையோ? பிடிவாதமே பிடிக்கல. தேவரீர் சொல்றீர், கேட்கறது தான் தம்பியான அடியனுக்கு கிடையாது, திரும்பி போறேனே. அவருக்கு என்ன ராமனு பிரிஞ்சு வருத்தம் இல்லையா? லக்ஷ்மணனுக்கு தான் வருத்தமா, பரதனுக்கு வருத்தம் இல்லையா? அவருக்கு தான் அழ தெரியும், இவருக்கு அழ தெரியாதா? நீங்க கேட்டா லக்ஷ்மணனை விட ராம பக்தியில் சிறந்தவன் பரதன். ஆனா அந்த பரதனுக்கு என்ன பெருமைனால், தன்னை பார்க்க மாட்டார், ராமனைத்தான் பார்ப்பார். நம்ம பாக்குறது முக்கியமா, ராமனை பாக்குறது முக்கியமா? லக்ஷ்மணன் தன்னையே பார்த்தார். அடியன் கைங்கிறமானோ, அடியன் கைங்கிறமானோ, அடியன் கைங்கிறமானோ. ஆனா வார்த்தை என்ன இருக்கு? அடியன்னு பாருங்க, அடியன்னு தான் வார்த்தை இருக்கு, கைங்கிறமானன்னு வார்த்தை இருக்கு. ஆனா அடியன் ஆண்டானை பார்த்து கைங்கிறமானமா, அடியன் அடியனை பார்த்து கைங்கிறமானமா? இங்க பேச்சு லக்ஷ்மணன் சொன்னது அடியன் அடியனை பார்த்து கைங்கிறமானு வேணுட்டான். என்னை பார்த்து நான் கைங்கிறமானம் நாசே நான் பண்ணுவேன். ஆனா பரதன் சொன்னது அடியேன் அடியேன்னு சொல்றச்சேவே என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டான் விருப்பப்படி நடக்கணும் தான் அர்த்தம். அப்பதானே அடியேங்கிற சொல்லுக்கே பொருள், பேர் மட்டும் அடியேன். ஆனா யார் சொன்னதையும் கேட்க மாட்டார். நன்னா இருக்கு பாருங்க, இவர் அடியேன், ஆனா ஒரு சாமி சொல்றதையும் இவர் கேட்க மாட்டார். சாமி அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருப்பார்னால் தள்ளி அங்கேருந்து வர்றதை பார்ப்போம். அடியேன் ராமானுஜாசன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவோம். சொன்ன உடனே இங்க வாரம்னு சொன்னா, இல்ல நான் வண்டிக்கு போயிட்டு இருக்கேன்னு போடுவோம். அடியேன் ராமானுஜாசன் அங்கேருந்து சொன்னீரே, அப்ப நீர் அடிய, நான் ராமானுஜருக்கு தானே தாசன் சொன்னேன், உமக்கா தாசன் சொன்னேன். இப்போ ராமானுஜர் வண்டிக்கு போக வேண்டாம்னு சொல்லட்டும், நான் வேணா வரேன்னா இப்ப வரப்போறாரு. 1000 வருஷம் கழிச்சு வந்துன்னா வருவார், வருவார்னா அவர் ஆருக்கு தாசனா இருக்கணும்னு சொன்னமோ ஏற்றுண்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப ராமானுஜான்னு சொன்னால் லக்ஷ்மணனும் ராமனுக்கு அனுஜந்தான், பரதனும் ராமனுக்கு அனுஜந்தான். இந்த பரதன் தான் பிடிவாதம் பிடித்து கூட போயிருக்கணுமோ இல்லையோ? போல பாருங்க, ராமா நீ ஆணையிட்டு இருக்கேன், நான் நாட்டுக்கு திரும்பி போறேன், 14 வருஷம் வரைக்கும் காத்துருப்பேன். அப்பா அவன் சொன்னதுதான் ஆச்சரியமான வாக்கியம், நீ திரும்பி வரேன்னு சொல்லிருக்கேன். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம, ஏ ரகுகுலத்து திலகனே ராமா, 14 ஆண்டுகள் ஓடட்டும், பல்ல கடிச்சு காத்துருக்கேன், பிராணனை விட்டு காத்துருக்கேன், நீ சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக ஏற்றுவேன். ஆனா 15வது வருஷம் முதல் நாள் உன் திருகமண்டலத்தில் உழிக்காமல் போனால் அப்போதே நெருப்பை மூட்டுவேன், குதித்து பிராணனை விட்டு விடுவேன். இதுதான் பரதன் போட்டிருக்கிற சத்தியம். அந்த சத்தியத்தின்படி நடக்கணுங்கிறதுக்காக ராமன் எப்பாடுபட்டு 15வது வருஷம் முதல் நாள் ஓடி வந்து குதிச்சிருக்காரு தெரியுமோ, அந்த ஒரு நாள் போயிட போதேங்கிறதுக்காகத்தான் இவர் தானே தப்பா முடிவு எடுத்துட்டு போறாரே, நம்ம பரத்வாஜ ஆசிரமத்துல தங்கிட்டு போக வேண்டியிருக்கேன்னு ஹனுமானை கூப்பிட்டு முன்னாடி அனுப்பிச்சு அவன் ஞான அக்னி பிரவேசம் பண்ணிட்டு போறான். ஆஞ்சநேயா நீ போய் ஒன்னு தப்பு நடந்துராம தடுத்துடு என்று சொல்லி நிஜமாவே இவன் நினைச்சா போல அக்னி மூட்டுட்டான், குதிக்கிறதுக்கு தயாராயிட்டான். அப்பதான் ஹனுமார் வந்து அதெல்லாம் பண்ணாதே, அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன் இது வந்துட்டான் புட்பகுமானத்துல வராருப்பாருன்னு சொன்னாரோ இல்லையோ. ஏது இத்தனை பாடு லட்சுமணனுக்கு படுத்த தெரியாதான், படுத்தவே மாட்டார்.